இதனாலே நாம் எல்லோரும் திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் ஒன்பதாவது அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்வோம். The Gospel of Luke, chapter 9, from 53 to 56 வசனம் வரைக்கும்
தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியுடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள்.
சரி, ஆண்டவருடைய கடைசி நாட்களிலே அவர் சமாரியாவுக்கு போறதுக்காக தன்னுடைய வழியை தன்னுடைய முகத்தை திறப்பினார். அவர் அந்த கிராமத்தில் பிரவேசித்த போது அந்த ஊரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அக்செப்ட், அவரை ஏற்றுக்கொள்ள இயேசுவை அந்த ஊர் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 54 வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். சொன்னால் இதை கண்டபோது யாக்கோபும் யோவானும் இயேசுவிடத்தில் சொன்ன, ஆண்டவரே நீர் அனுமதித்தார், then you accept, நீர் ஏற்றுக்கொண்டார். எலியா செய்தது போல நாங்கள் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி உம்மை ஏற்றுக்கொள்ளாத இந்த ஜனங்கள் எல்லாரையும் அழித்து போடுவோம். நீர் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லி இயேசுவை பார்த்து யோவானை யாக்கோபு கேட்டார். அப்பொழுதுதான் இயேசு ஒரு வார்த்தையை சொன்னார். 55 வசனத்தை பாரு, அவர் திரும்பி பார்த்து நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்று அறியீர்களா? அடுத்த வசத்தப்படி 56, மனுஷகுமாரன்
மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல ரட்சிக்கிறதுக்கே வந்தார் என்றார்.
சரி, காணுங்க. இப்ப என்ன கவனிங்க, ஒரு பட்டணத்துக்குள்ளே இயேசு பிரவேசித்த போது அந்த பட்டணத்திலே நகரத்தார் அந்த ஊரார் இயேசுவை ஏற்றுக்கொள்ள, இதை பார்த்தபோது யோவானுக்கும் யாக்கோபுக்கும் கோபம், பயங்கர கோபம். எங்களை ஏற்றுக்கொள்ளாத இவர்களை ஏதோ ஒரு விதத்தில் தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி யோவானும் யாக்கோவும் யோசித்தார். ஆகவேதான் இயேசுவை பார்த்து கேட்டார்கள், அன்பரே நீர் அனுமதித்தால் அது உமக்கு சித்தமான நாங்கள் செய்கிறோம் அற்புதம். எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்னி இறக்கி இவர்கள் எல்லாரையும் கொண்டு. மனித உள்ளம் அல்லது மனித மனம் சீக்கிரமாக மற்றவர்களை தண்டிக்கிறதுக்கு விரும்புது பார். பொதுவாக அல்லது இயல்பாக மனுஷ மனம் மற்றவர்களை தண்டிக்கவும் கண்டிக்கவும் முந்திக்கொள். ஆனா தேவனுடைய உள்ளமோ அப்படிப்பட்டதல்ல. யோவானும் யாக்கோபும் இயேசுவுடைய சீசன், ஆண்டவரோடு இருந்தவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், அப்போஸ்தலர்கள். பட் அவர்கள் கேட்கிற, ஆண்டவரே இந்த ஜனங்களை நாம் அழித்து போடுவோம். காரணம் என்ன? உம்மை ஏற்றுக்கொள்ள, உம்மை இவர்கள் அங்கீகரிக்கவில்லை, உம்மை இவர்கள் வெல்கம் பண்ணவில்லை, அல்லது உமக்கு இவர்கள் ரெட் கார்பெட் போடவில்லை. ஆகவே இவர்களை நாம் கொண்டு விடணும், இவர்களை அழித்து போடணும். நீர் எங்களுக்கு அனுமதி கொடுக்கும், நாங்கள் இறக்கிறோம் வானத்திலிருந்து அக்னி. அப்பொழுதுதான் இயேசு அவளை பார்த்து சொன்னாரு, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்று அறியீர்களா? ஆங்கில வேதம் சொல்வது ரிபியூக் தேம், அவர்களை அதட்டினார் என்று சொல்லப்படும். சோ இந்த நாளிலே நான் நம்முடைய ஆவி எப்படிப்பட்டது, நம்முடைய ஆவி எப்படிப்பட்டது என்ற தலைப்பிலே சில காரியங்களை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஒரு ஆவி இருக்கு, சந்தேகமே இல்லை. மனுஷன் ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் உள்ளவனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார். நமக்குள்ள ஒரு ஆவி இருக்குது, ஒரு ஆத்மா இருக்குது, வெளிய சரீரம் இருக்குது. இது மூன்றும் சேர்ந்துதான் ஒரு பர்சனாலிட்டி, அதாவது ஒரு ஆள் தத்துவம், அல்லது நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பது தெளிவு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ மனித மனம் சீக்கிரத்திலே நியாயம் தீர்க்கவும் சீக்கிரத்திலே தண்டிக்கவும் சீக்கிரத்திலே கண்டிக்கவும் முந்திக்கொள்ளும். ஆனா தேவனுடைய உள்ளமோ அப்படிப்பட்டது அல்ல. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், அல்லது இயேசுவை பின்பற்றுவனாகிய நாம், எப்படிப்பட்ட ஆவியோடு நாம் இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஆவியோடு நாம் வாழுகிறோம் என்பதை இன்றைக்கு தேவ வசனத்தின் வெளிச்சத்திலே சிந்தித்து சீதூக்கி பார்த்து நாம் கடந்து செல்றது நல்லது. என கரிமானவங்களே, பைபிள் சொல்றது நாம் எல்லோரும் புது சிருஷ்டி. We are the new creature in Christ or through Christ. கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லோரும் புது சிருஷ்டி. புது சிருஷ்டி என்று பைபிள் சொல்லுது, வேதவசனம். ஆகவேதான் பழையவைகள் ஒளிந்து போகின, எல்லாம் புதிதாகினு சொல்லியும் வேதம் நமக்கு சொல்றது. ஆகவே நாம் ஒரு புது சிருஷ்டியாக ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம். அப்படியானால் நம்முடைய ஆவியும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ரட்சிப்பு என்றால் என்ன? நம்முடைய ஆவியிலே நாம் மறுபடி பிறக்கிறோம். ஏற்கனவே நான் இதை குறித்து ஒரு தடவை நாம் சொல்லியிருக்கிறேன். ஆகவேதான் இதை ஆவிக்குரிய வாழ்வு, அல்லது ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னு சொல்லுகிறோம். நாம் ரட்சிக்கப்படும் போது, நாம் மறுபடி பிறக்கும் போது, நாம் நம்முடைய ஆவியில மாத்திரம் மறுபடி பிறக்கிறோம். We are only born again in our spirit. That's why we call that a spiritual life. நாம் ரட்சிக்கப்படும் போது நம்முடைய ஆவி மறுபடி பிறக்கிறது, அல்லது தேவனால் புதுப்பிக்கப்படுகிறது. நம்முடைய அக்கிரமங்களிலும் பாவத்திலும் நம்முடைய ஆவி செத்து போய் கிடந்தது, அல்லது உணர்வட்டு போய் கிடந்தது. ஆனா இயேசுவை விசுவாசித்து சொந்த இரட்சகராக இருதயத்தில் நான் ஏற்றுக்கொண்ட போதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் ஆவியை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆவிதான் எபேசியர் 2:1 நாம் பார்க்கிறோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. நாம் பாவங்களாலே மரித்து போயிருந்தோம், நம்முடைய ஆவியிலே செத்து போய் கிடந்தோம். ஆகவேதான் நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ஆவியில நாம் என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கப்பட்டோம் என்று சொல்லி சொல்லப்பட்டது. என்ன கவனிங்க, நாம் இரட்சிக்கப்பட்டதுக்கு முன்பு நாம் பாவம் செய்தோம், பற்பல பாவங்களிலே நாம் வாழ்ந்தோம். அந்த நேரத்திலே நமக்குள்ள ஒரு உணர்வு இல்லை, ஏனென்றால் நம்முடைய ஆவி செத்து போயிருந்தது. ஆனா இன்றைக்கு நாம் பாவம் செய்துவிட்டால் நம்முடைய ஆவியிலே ஒரு அன்கம்ஃபர்டபிள் ஃபீலிங் நாம் எல்லாரும் உணர்வோம். தேவ ஆவியை பெற்றிருக்கிற நாம் எல்லோரும் பாவம் செய்த உடனே நம்முடைய ஆவியிலே ஒரு தத்தளிப்பு, அல்லது ஒரு சமாதான குறைவு, அல்லது ஏதோ ஒன்றை இழந்து போனது போல ஒரு உணர்வு, ஒரு நிலை நமக்குள்ளே நாம் உணர்ந்து கொள்கிறோம். ஏனென்றால் நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஆவி புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதுப்பிக்கப்பட்ட ஆவியிலேதான், அல்லது உயிர்ப்பிக்கப்பட்ட நம்முடைய ஆவியிலேதான் தேவ ஆவியானவர் பேசுகிறார், அல்லது தேவனோடு நாம் தொடர்பு கொள்ள தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிறது ஆவி. இந்த ஆவியிலேதான் பரிசுத்த ஆவியானவரும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சியிடுகிறார் சொல்லி வேதம் சொல்றது. அவர் தேவ ஆவியானவர் நம்மோடு பேசுற இடம் நம்முடைய ஆவியிலேதான். அவர் தேவ ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை, காரியங்களை நம்முடைய ஆவியிலே நாம் கருத்தாக கவனமாக செவி கொடுத்து அதை மெண்டெடுத்து நாம் அறிந்து கொள்கிறோம், அல்லது வார்த்தைகளால வடிவமைத்து மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துகிறோம், அறியப்படுத்துகிறோம். ஒன்று, தேவ ஆவியினவர் மற்றவர்களுக்காக நம்முடைய ஆவியிலே பேசுவதை நாம் ஜனங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இன்னும் நமக்கு செல்ஃப் எடுபிகேஷன், என் சொந்த பக்தி விருத்திக்காக தேவ ஆவியானவர் என்னோடு பேசுறது, அதை நான் எனக்குள்ளே வைத்துக் கொள்கிறேன். என கரிமானவர்களே, உயிர்ப்பிக்கப்பட்ட அல்லது புதிதாக்கப்பட்ட நம்முடைய ஆவியிலேதான் தேவ ஆவியானவர் பேசுகிறார், தேவ ஆவியானவர் இடைப்படுகிறார். ஆகவே நம்முடைய ஆவியை நாம் சுத்தமாக கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மிக 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 அவசியமாகும். இயேசுவோடு யோவானும் யாக்கோபும் இருந்தார்கள். ஆனாலும் இயேசுடைய டீலிங், அதாவது இயேசுடைய அப்ரோச்மெண்ட், இயேசுடைய அணுகுமுறைக்கும் சீஷர்களுடைய அணுகுமுறைக்கும் மிக வித்தியாசம் இருந்தது. ஏனென்றால் ஆண்டவருடைய ஆவி ஜனங்களை கொல்லுவதற்கல்ல, தண்டிக்கிறதுக்கு அல்ல, அவர்களை மீட்பதற்காக வந்தது. ஆகவே இயேசுவர் மனுஷகுமாரன் அழிக்கிறதுக்கு அல்ல, கொல்லுறதுக்கு அல்ல, அவர்களை வாழ வைக்கவே உயிர்ப்பிக்கவே மனுஷகுமாரன் வந்தான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அறிமானவர்களே, நான் சொல்ல வர காரியம், நமக்குள்ளேயும் நமக்குள்ளே புதிதாக்கப்பட்ட ஆவி அல்லது உயிர்ப்பிக்கப்பட்ட நம்முடைய ஆவி எப்படியாக இருக்கிறது? நாம் இலகுவிலே மற்றவர்களை தண்டிக்கிறோமா? சில பேர் செயல்களினாலே மற்றவர்களை தண்டிப்பார்கள், சிலர் வார்த்தைகளினாலே மற்றவர்களை தண்டிப்பார்கள், இன்னும் சில தங்களுடைய வாழ்க்கை முறையினாலே தண்டிப்பார்கள், இன்னும் சில தங்களுடைய முகபாவங்களினாலே மற்றவர்களை தண்டிப்பார்கள். சோ அண்ட் சோ, பல முறைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான காரியங்களை நாம் கையாளுவோம். ஆனா எனிகோ, எப்படியா இருந்தாலும் நம்முடைய மனம் சீக்கிரத்திலே மற்றவர்களை தண்டிக்கவும் கண்டிக்கவும் நியாயம் தீர்க்கவும் முயற்சிக்கிறது. ஆனா தேவ ஆவியோ அப்படி செய்ய. ஆகவே இந்த சாயங்கால வேளையிலே நம்முடைய ஆவி எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் சுருக்கமாக சில காரியங்களை குறித்து நாம் இதை நாம் பார்க்க போறோம். பைபிளிலே பலவிதமான ஆவிகளை குறித்து சொல்லப்பட்டது, அவையெல்லாம் ஒவ்வொன்றொன்றும் அடிப்படுச்சுனா இட் டேக்ஸ் டைம். ஆனாலும் சில காரியங்களை குறிப்பாக நான் உங்களோடு பேசிக்கொள்ள வேண்டுமென்றால், இவைகளை நாம் இனம் கண்டுகொண்டால்தான் நம்முடைய ஆவியை தேவனுக்கு முன்பாக சுத்தமாக கவனமாக வைத்திருக்க முடியும். ஏனென்றால் இந்த உலகத்தில் பல ஆவிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய கண்கள், நான் சொல்றது கேளுங்க, நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஏராளமான ஆவிகள் நம்முடைய ஊன கண்களுக்கு, நம்முடைய மாமிச கண்களுக்கு தெரியாத ஏராளமான ஆவிகள் இந்த உலகத்தில் கிரியை செய்து கொண்டு, அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தொழிற்பாடு இருக்கு. ஆவிகளை நம்முடைய கண்களால் பார்க்க முடியாது, பட் இட் இஸ் ட்ரூ அண்ட் ட்ரூத், அது இருக்குது என்று பைபிள் நமக்கு தெளிவாக காட்டி கொடுக்குது. ஆகவே இவைகளை நாம் அறிந்து கொண்டு, இவைகளை நாம் இனங்கண்டு கொண்டு நம்முடைய ஆவியை தேவனுக்கு முன்பாக சுத்தமாக காத்துக் கொள்வோமா இருந்தால், தேவ ஆவியானவர் நம்மோடு பேசுறதை நாம் உணர முடியும், நாம் அனுபவிக்க முடியும். இன்னைக்கு சிலருக்கு எத்தனை வருஷம் போனாலும் தேவ ஆவியானவர் தங்களோடு பேசுறதை தங்களுடைய ஆவியில புரிஞ்சு கொள்ள முடியல. வாய் வாட் இஸ் த ரீசன்? காரணம் என்ன? ஆண்டவர் என்ன பட்சபாதம் உள்ளவரா? சிலரோடு மாத்திரம் பேசி சிலரோடு பேசாமல் இருக்கிறதுக்கு பச்சபாதம் உள்ளவரா? இல்லையே, எல்லோரோடும் பேச தேவன் வாஞ்சியாக இருக்கிறார். இந்த தீர்க்க தரிசனங்கள் கூட, ப்ரொஃபஸி கூட நம்முடைய ஆவியிலே நாம் மெண்டெடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கிறது தானே. நான் உங்களுக்கு சொல்ற கேளுங்க, தேவ ஆவியை பெற்ற ஒவ்வொருவரும் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். எவ்ரிபடி ஹூ ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட் தே கேன் ப்ரொஃபஸா. தேவ ஆவியை பெற்ற, ரட்சிக்கப்பட்டு தேவ ஆவியை பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தீர்க்க தரிசனம் உரைக்க முடியும். உரைக்க முடியும். இங்க என்ன காரியம் என்றால், தேவ ஆவியானவர் நம்முடைய ஆவியில பேசுற காரியங்களை சிலருக்கு விளங்கிக் கொள்ள முடியும். இன்னும் ஒரு கூட்டம் இருக்குது, அதை பத்தி அக்கறையே இல்லை. ஆவியான நம்மோடு பேசினானே பேசாவிட்டான், அவரம் பாட்டு பாரு தோத்திரம் பண்ண சொல்றது கேட்கற வீட்டை போற, தட்ஸ் ஆல், குட் பை. நம்ம குறிச்சு ஆண்டவர் என்ன நினைக்கிறார், ஆவியானவர் என்ன சொல்றாரு, எங்க சரிப்படுத்தணும், எதை கேட்கணும், எதை எடுக்கணும், எதை விடுக்கணும், எதை கொடுக்கணும், இதை குறித்த ஒரு காரியம் நமக்கு இல்லையே. நாம் வளரணும், we have to grow up day by day. So we have to understand, நாம் விளங்கிக் கொள்ளணும். தேவ ஆவியானவர் நம்முடைய ஆவியில பேசுற காரியங்களை, அவர் துல்லியமாக பேசுற சில காரியங்களை நாம் உணரணும், அது தெரியணும். அப்படியானால் எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம், உனக்கும் மாத்திரம் இல்ல, அதனால பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்குமே, சபை பக்தி விருத்தி அடையுமே, பலப்படுமே, பரிசுத்தப்படுமே. யாக்கோபு யோவான் அக்கிரி இறக்க துடித்தார், ஆனால் ஆண்டவராய் இயேசுவோ அவர்களை அதட்டினார், கடிந்து கொண்டார் சொன்னப்பா. நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்று அறியுங்கள். They are wrong. அங்கே அந்த இடத்துல அவர்கள் தவறு செய்திருக்கிறார். அவர்களுடைய நிதானம் தவறிவிட்டது. ஆகவேதான் இயேசு அவர்களை கடிந்து கொண்டார். நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்று அறியுகளான்னு சொல்லி அவர்களை அதட்டினான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். என்ன கவனி, சங்கீதம் 32:2 சொல்லுகிறது, எவனுடைய ஆவியில் கபடு இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவன். இது கபடு உள்ள ஆவி. நம்முடைய ஆவியில கபடு கபட்டு தன்மை இருக்கக்கூடாது. ஆவிதான் சங்கீதம் 32:2 சொல்றது, எவனுடைய ஆவியில் கபடு இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். மட்டுமல்ல, நீதிமொழிகள் 16:2 சொல்லுகிறது, கத்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிற. எனக்கு இந்த வசனத்தை பார்த்து கொஞ்சம் நான், ஓ, கத்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். ஹலோ, கத்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். பிரதர் சிஸ்டர், என்னுடைய ஆவியையும் உன்னுடைய ஆவியையும், ஆவியை மனுஷனுக்கு கொடுத்த தேவன் என்ன செய்யறாராம், நிறுத்து பார்க்கிறார், அதை சீர்தூக்கி பார்க்கிறார். நம்முடைய ஆவி எப்படிப்பட்டது, புதுப்பிக்கப்பட்ட, உயிர்ப்பிக்கப்பட்ட, அல்லது மறுபடி பிறந்த நம்முடைய ஆவி எப்படியா இருக்கிறது என்று தேவன் நம்முடைய ஆவியை நிறுத்து பார்க்கிறார். Can you imagine that? ஒருவர் நான் சொல்லிக்கொண்டு ஒரு வசனங்கள் விளங்க சொன்னா கலவரப்படாதீங்க, வேணும்னா கெசட் இருக்கு, சீர் இருக்கு, கேட்டுக்கலைங்க, பிளீஸ் பி குவாய். நீதிமொழிகள் 20:27 சொல்றது, மனுஷனுடைய ஆவி கத்தர் தந்த தீபமாக இருக்கு. வாட் அ பியூட்டி. மனுஷனுடைய ஆவி கத்தர் தந்த தீபமாக இருக்கு. அது என்ன செய்தாம், நம்முடைய உள்ளத்தில் உள்ளதை எல்லாம் ஆராய்ந்து பார்க்க விட்டார். பாருங்க, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும், பிரதர் சிஸ்டர், ஒவ்வொரு உயிருள்ள ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் தேவன் தந்த ஆவி இருக்கு. அந்த ஆவி மனுஷனுக்கு தீபமாக இருக்குதாம். அந்த ஆவி என்ன செய்தாம், அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது எல்லாம் ஆராய்ந்து பார்க்க. அதான் சில நேரத்தில் நாம சில காரியங்களை செஞ்சுட்டு வீட்டை போய் படுத்திருப்போம், அல்லது தனித்திருப்போம். அப்படி இருக்கும்போது நம்மோட உள்ள யாரோ பேசுமா போல இருக்கும், என்ன இருந்தாலும் நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது. ஒருவேளை உங்க சாதுரியத்தினால நீ கதைச்சு பேசி அதை சரிப்படுத்திட்டாய், ஆனா நீ அதுல தப்பு விட்டது உண்மைதானே. நமக்குள்ள இருந்து யாரோ ஒருவர் பேசுறது போல இருக்கும் பாரு. அதான் பைபிள் வசனம் சொல்லுது, நம்முடைய ஆவி கத்தர் வந்த தீவமாக இருக்கு. அது அந்த ஆவி என்ன செய்து, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் ஆராய்ந்து பார்க்க, ஆராய்ந்து பார்க்க, ஆராய்ந்து. நம்முடைய ஆவி நமக்குள்ள இருக்கத்தான் ஆராய்ச்சி பார்க்க முடியும், மற்றவங்களுக்குள்ள இருக்கிறது ஆராய். சோ தேவ ஆவி நமக்கு தேவன் தந்த, நமக்குள்ள இருக்கிற ஆவி தேவன் தந்த தீபம். சிலருக்கு என்ன நடக்குன்னு சொன்னால், இந்த தீபமே இருந்து போய் கிடக்கு. தீபம் ஒழிச்ச கொடுக்கும். சிலருக்குள்ள இருக்கிற ஆவி இருந்து போய் கிடக்கு, செத்து போய் கிடக்கு, பாவத்தில் மறித்து போய் கிடக்குது. ஆவிதான் நமக்குள்ள உணர்வும் இல்ல, உணர்த்துதலும் இல்ல, என்ன செஞ்சாலும், எப்படி வாழ்ந்தாலும், என்னத்தை கதைச்சாலும், எங்க போனாலும் கம்மன் வந்து இருக்கிறா. ஏன் தெரியுமா, அவருடைய ஆவி செத்து போய் கிடக்குது. அவர்களுக்கு ரட்சிப்பு தேவை, அவர்கள் மறுபடி பிறக்க வேண்டும், அவருடைய பாவங்கள் நீங்க வேண்டும், அல்லது போன அவருடைய தீபம் காரணங்களே அணைந்து போகும் என்று பைபிள் சொல்லுதுங்க. நாம் தனித்து இருக்கும் போது, அல்லது போய் படுத்திருக்கும் போது, நம்மோடு நமக்குள்ள இருக்குது யாரோ ஒருவர் பேசுமா போல இருக்கு. டிஎல் மூடி என்கின்ற ஒரு பக்தர் சொன்னார், அருமையான ஊழியக்கா, எனக்கு எதிரி வேற ஒருத்தரும் இல்லை, எனக்குள்ள இருக்கிற மனசாட்சி என்றார். மற்றவர்களை நான் ஏதாவது சொல்லிக்கல், ஏதாவது சமாளிச்சுட்டு வந்திருந்திருக்கலாம், ஆனா எனக்குள்ள ஒரு இருக்குது பாரு. நமக்குள்ள ஒரு உள்ளான மனுஷனுக்கு தான் அது ஆவிக்குரிய மனுஷன் சொல்லப்படுது. பைபிள் சொல்லுது, உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன். ஹலோ, உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன். இன்றைக்கு நாம் எல்லாரும் அதிகமாக கவனம் எடுக்கிறது எதுக்கு தெரியுமா, இந்த வெளியான மனுஷன், அதாவது புறம்பான மனுஷன். நான் எப்படி இருக்கிறேன், அழகாக இருக்கிறேன்னா அல்லது அலங்கோலமாக இருக்கேன்னா அல்லது இந்த தலைமையர் இப்படி இருக்கு, மூக்கு அப்படி இருக்குது, காது அப்படி இருக்கு, கண் அப்படி இருக்கு, நான் போட்டிருக்க உடுப்பு அப்படி இருக்குது, அப்படி பாவம் இப்படி பாக்குறோம், என்ன என்னத்தினா 90 பாக்கல 120 பாக்கல எல்லாம் வளைஞ்சு நிமிந்து நிமிந்து பார்த்து உள்ள நாட்டு லக்ஸரித்தெல்லாம் போட்டுக்கிட்டு எப்படியோ இந்த வெளியான மனுஷனை, இந்த புறம்பான மனுஷனை எப்படியாவது நாம மெயின்டைன் பண்றோம், கவனிச்சு கொள்றோம். இதுக்கு ஒரு போதனை தேவையில்லை. ஆனா உள்ளான மனுஷன் இருக்கிற பாரு, ஆவிக்குரிய மனுஷன், தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதன், தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்வை, தேவாதி தேவனோடு சஞ்சரிக்கிற அந்த மெய்யான வாழ்வு, அதை குறித்து நாம எவ்வளவு கேர் எடுக்கிறோம். புறமான மனுஷன் அழிந்து போவான் என்று பைபிள் தெளிவாக சொல்லுது. இது உறுதி, இது உண்மை, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா உள்ளான மனுஷனோ அழியாது, ஆவி அழியாது, ஒழியாது, முடியாது, அது என்றென்றைக்கும் இருக்கும். ஏன் தெரியுமா? தேவனிடத்திலிருந்து வந்தது தேவனிடத்தில் திரும்பி போகும், மண்ணிலிருந்து வந்தது மண்ணுக்கு திரும்பும். தேவன் ஆதியிலே ஆதாமை மண்ணினாலே உருவாக்கி தன் சுவாசத்தை, தன்னுடைய ஆவியை, தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்கு கொடுத்தார். அதை பிற்பாடு அவன் ஜீவ ஆத்மா ஆனான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் ஒரு மனிதன் மரிக்கும் போது மண்ணிலிருந்து வந்து அவருடைய சரீரம் திரும்பவும் மண்ணுக்கு திரும்புது, ஆனா தேவடத்திலிருந்து வந்த ஆவியோ திரும்பவும் தேவடத்திலே போகுது. ஆண்டவர் அதை நிறுத்து பார்க்கிறார், நியாயம் தீர்க்கிறார் சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம சரீரத்தில் கிட்டத்தட்ட 90 விதமான மண்ணுக்குரிய மூலகம் இருக்குது. ஆவிதான் இந்த ஆவி இந்த சரீரத்தை விட்டு போன உடனே 3 நாளால இந்த சரீரம் நாற்றம் எடுத்து மணக்கு. நாம் இந்த சரீரத்துக்கு தான் எவ்வளவு நேரம் எடுக்கும், எப்படியெல்லாம் அதை சரிப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ற சரீரம் தேவை இல்லையா? நான் சொல்லல, ஆனா எது முக்கியம்? அழிந்து போகிறது முக்கியமா, அழியாதது முக்கியமா? சோ மனிதனுடைய ஆவி கத்தகந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் இருக்கிறதையும் ஆராய்ந்து பார், ஆராய்ந்து பார். அது மட்டுமல்ல, பிரசங்கி 8:8 சொல்றது, இது அருமையா இருக்கு, ஆவியை விடாதிருக்க ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கு அதிகாரம். இது எப்படி இருக்கு? ஆவியை விடாதிருக்க ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. நான் பார்க்கிறேன் சிலவர் வாயால வார்த்தையால சொல்ற இல்ல, ஆனா அவருடைய வாழ்க்கையின் கிரியைகளை பார்க்கும் போது, லீவ் மீ, என்னை விடுங்க, என்னுடைய வாழ்க்கை, இது என்னுடைய அறிவு, என்னுடைய புத்தி, என்னுடைய திறமை, என்னுடைய பலம், என்னுடைய பொருள், என்னுடைய வாழ்வு, என்னுடையது, எல்லாம் எல்லாம் என்னுடையது, என்னுடையது என்று வாழுகிறார்கள். ஆனால் அருமை விசுவாசியே, நான் ஒன்று சொல்றேன், உன்னுடைய ஆவியும் சரத்தை விட்டு போகும் போது, நோ, என்னுடைய ஆவியே என்னோடு இரு, உன்னை விட மாட்டேன் என்று நீ வைத்திருக்க முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? உன்னுடைய வாழ்க்கை தான், உன்னுடைய ஆவிதான், உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வை உன்னுடைய வாழ்வு தான், உன்னுடைய ஆவிதான். உனக்குள்ளே இருக்கிற ஆவி உன் கூட விட்டு, உன் சரத்தை விட்டு பிரியும் போது நீ அதை தடுத்து நிறுத்தி வைத்திருக்க முடியுமா? பைபிள் சொல்லுது, ஆவியை விடாதிருக்க ஆவியின் மேல ஒரு மனுஷனுக்கு அதிகாரம், ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம். அதாவது ஆவி போன பின் கூடுவார் இங்கேன்னு சொல்ற, கூடு விட்டு ஆவி போனால் கூடவே வருவது, எல்லாம் போய், எல்லாம் போய், இந்த ஆவி இந்த சரீரவனுக்கு கூட விட்டு போயிட்டா எல்லாம் போய், எல்லாம் முடிஞ்சு ஆட்ட ஓட்டமெல்லாம் அடங்கி போச்சு. பாரு, உன்னுடைய ஆவிதான், ஆனால் உன் ஆவி மேல் உனக்கும் அதிகாரம் இல்லை. அது தேவாதி தேவன் ஒருவருக்கும் மாத்திரம்தான் அதில் அதிகாரம் இருக்குதா? ஆகவே ஆவிகளின் தேவனுக்கு நாம் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா என்று பைபிள் சொல்லுது. ஆவிகளின் தேவனுக்கு நாம் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா அப்படின்னு வேதம் சொல்லு. அது மட்டுமல்ல, 1 தெசலோனிக்கர் 5:23 சொல்றது, 1 தெசலோனிக்கர் 5:23, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. இஃப் யூ ஹேவ் பைபிள் பிளீஸ் ஓபன் தட் வேர்ட் அண்ட் ரீட் இட், கீப் யுவர் மைண்ட் டீப்லி. ஐ சின்சியர்லி ஆஸ்க் யூ, ஒன்று தெசலோனிக்கேயர் 5:23 உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது எப்படி இருக்கணுமா? குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதா. என்ன கவனிங்க சிஸ்டர் பிரதர், என்ன கவனிங்க பிளீஸ். உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை குற்றமற்றதாக காக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு, தெரியுமா? அவர் வரும்போது, இயேசு வரும்போது, ஆண்டவர் இயேசு வருகிறார் என்கின்ற விசுவாசிக்கிற நாம் ஒவ்வொருவரும், அல்லது அவருடைய வருகைக்காக காத்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும், அவர் வரும்போது ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் குற்றமற்றதாக காக்கப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது, எச்சரிக்கிறது. ஆவி ஆத்மா சரீரம் அந்த மூன்றே நீங்க பார்த்தால் முதல் வாரம் எது தெரியுமா? ஆவிதான் முதல்வர். ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் ஆண்டவருக்கு தேவை. மூணு, என மூணு சேர்ந்துதான் ஆள் தத்துவம், பெர்சனாலிட்டி உண்டாது ஆள் தத்துவம். ஆவி ஆத்மா சரீரம் அவர் வரும்போது குற்றம் அற்றதாக, குற்றம் அற்றதாக. ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம், ரட்சிக்கப்பட்ட நாம், தேவ ஆவியை பெற்ற நாம் எவ்வளவு கவனமாக இருக்கும் என்பது தயவு செய்து சிந்திச்சுப்பார். அது மட்டுமல்ல, ரோபர் 12:11 சொல்லுது, ஆவியிலே அனலாயிருக்கு. எங்க அனலா இருக்குன்னா ஆவியிலே அனலா இருக்கு. ஆவியிலே அனலா இருக்கு. எங்க அனலா இருக்கணும்? எங்க அனலா இருக்கணும்? ஆவியில். ஆகவேதான் வெளிப்படுத்த விஷயத்தில் இயேசு சொன்னாரு, நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பா இருந்தா என் வாயிலிருந்து உன்னை வாந்தி பண்ணிக்கொண்டு. என்ன கவனிங்க, இங்க பைபிள் ரோமர் 12:11 சொல்றது ஆவியிலே அனலாயிருங்கள். வெளிப்படுத்த விஷயத்தை நான் பார்க்கிறோம், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பா இருந்தால் என் வாயிலிருந்து உன்னை வாந்தி பண்ணிக்கொண்டு. தட்ஸ் மீன் ஒன்று அனலாயிரு அல்லது குளிராயிரு. Beloved, listen to me carefully. I speak the truth. I know what I preach. This is the word of God. ஒன்று அனலாயிரு அல்லது குளிராயிரு. இந்த ரெண்டும் கெட்டது வெதுவெதுப்பான நிலை. இந்த வெதுவெதுப்பான நிலைமை உள்ளவர்களை ஆண்டவர் சொல்றார், என் வாயிலிருந்து வாந்தி பண்ணிப்போம், திரும்பி எடுக்க முடியாது. ஒன்று அனலாயிரு அல்லது குளிராயிரு. நாம் எங்கு அனலா இருக்கணும்? நம்முடைய ஆவியில். பலிபீடத்தில் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆவியில அனல் இருந்தா, என்ன கவனி, நம்முடைய ஆவியில அனல் இருந்தா நாம் ஆராதிக்கிறதுக்கு இன்னொருவர் நம்மளை என்கரேஜ் பண்ணவே தேவையில்லை. நம்முடைய ஆவியில அனல் இருந்தா நாம் ஜெபிக்கிறதுக்கு முந்தி கொள்வார். ஏன்னா அங்க உடுதல் உள்ளுக்கு சொடுது. We have to do something because உள்ளுக்கு எப்படி இருக்குது, ஆவி எப்படி இருக்குது, அனலா இருக்கு. நம்முடைய ஆவியில் அனல் இருக்குமா இருந்தால் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய துடிப்பு, ஒரு வேகம், ஒரு தாகம், ஒரு பாரம் நம்மளை உந்தி தள்ளிட்டு இருக்கு. வாய் எனக்குள்ள ஆவியில் அனல் இருக்கு. நம்முடைய ஆவியில் அனல் இருந்தால் தேவனுடைய வார்த்தையை தேவ வார்த்தையாகவே ஏற்றுக்கும். We will accept the word as the word of God. நம்முடைய ஆவியில் அனல் இருக்குமா இருந்தால் தேவ வார்த்தையை தேவ வார்த்தையாகவே ஏற்றுக்கொள்வோம். மனுஷ வார்த்தையாக அல்ல, தேவ வார்த்தையை தேவ வார்த்தையாக பேச. இவர் என்ன பிரசங்கிய பேசிட்டு போட்டு, நமக்கு என்ன ஆவிய அனலா இருக்கும், தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளும். இன்னைக்கு நம்முடைய ஆவியில் குளிர்ந்து போயிருக்கு. ஆனா பாரம்பரியம் போல நாம் விசுவாசிகளாக இருக்கும். அதுதான் பிசாசு வந்து மொய்க்கிறான் பாரு. சிறகு எப்ப பார்த்தாலும் கெட்ட கனவு,
எப்ப பார்த்தாலும் பயங்கர கனவு. என்ன தெரியுமா, அசுத்தாவிலும் மொய்க்குது. நான் கேட்கிறேன், எரியிற அனல்ல வந்து என்ன ஏதாவது பூச்சி புழு வந்து இருக்க முடியுமா? எங்க குளிந்து விடுறது அங்க போய் அட்டிக்கொள்ளுமா, ஒட்டிக்கொள்ளும். நம்முடைய ஆவில நாம் குளிர்ந்து போயிருக்கப்படியதான் நமக்கு பொல்லாத கனவுகளும் அசுத்த கனவுகளும் பிரச்சனைகளும் நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. காரணம் தெரியுமா, நம்முடைய ஆவில நாம் குளிர்ந்து போய் கிடக்கும், பனி போல உறைஞ்சு போய் கிடக்கு சிலர். அவதான் என்ன பேசினாலும் பேசுங்க, என்ன எந்த பிரசங்கி வந்தால்தான் என்ன சொல்ல போனா, ஒருவேளை இயேசுதான் டைரக்டாக வந்தாலும் சில பேரை உயிர்ப்பிக்க முடியுமோ அப்படி தோணுது. பட் பைபிள் சொல்லுது, ஆவியிலே அனலார். அது மட்டுமல்ல, மலப்பிரசங்கம் மத்தேயு 5 அதிகாரம், இயேசு மலப்பிரசங்கத்தை எப்படி ஆரம்பிச்சார் தெரியுமா? அவர் திரளான ஜனங்களை கண்டபோது மலையில ஏறினார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே வந்தார்கள். அவர் தன்னுடைய வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னதாவது, the very first word he put the word to the people, to the public, என்ன தெரியுமா, blessed are the poor in spirit. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்படும். சீதர் அந்த 8 அதிகாரம் போகுதுங்க, நீண்ட ஒரு பிரசங்கம். ஆனா இயேசு முதல் போட்ட முதல் வெரி ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன தெரியுமா? என்ன கவனிங்க, அது எப்படி நீங்க பாக்குறீங்களோ தெரியல. So we have to put the right glass. சரியான கண்ணாடியை போட்ட மறந்தா வடிவம் விளங்கும். முதல் இயேசு மலப்பிரசங்கத்தில் இயேசு திரளான ஜனங்களை பார்த்தபோது தன் சீஷர்களுக்கு அவருடைய வாயத்திலிருந்து உபதேசி சொன்ன முதலாவது வார்த்தை, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான். பாலோர் அச்சம் ஆகும். எளிமை எங்க இருக்கணும் தெரியுமா? இன் அவர் ஸ்பிரிட். இந்த ஆவியில மாத்திர எளிமை இருக்குமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில எளிமை இருக்கிறது தெளிவு. எதுவும் உள்ளே இருந்து ஆரம்பமாகும். எல்லாமே எங்கிருந்து ஆரம்பமாகணும்? உள்ளே இருந்து ஆரம்பமாகணும். சில பேருக்கு வார்த்தையில இருந்து வாயில் வார்த்தைகளிலும் வாயிலும் இருந்து ஆரம்பிக்கிறபடியால நமக்கு அவைகளை கை கொள்ள முடியல. பட் எல்லாமே நம்ம உள்ளே இருந்து ஆரம்பமாகும். அங்கிருந்தா வரணும், அங்கிருந்தா வரணும். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியிலே அனலாயிருங்கள், ஆவியிலே எளிமையாருங்கள். மட்டுமல்ல, ஏசாய 57:15 சொல்றது, பணிந்த ஆவி நேரம் போகப்படியா. ஏசாய 57:15 பணிந்த ஆவின்னு சொல்லப்படுறது. சங்கீதம் 34:18 நறுங்குண்ட ஆவின்னு சொல்லப்படுறது. சங்கீதம் 51:17 நொறுங்குண்ட ஆவின்னு சொல்லப்படுறது. எனக்கு அருமையானவர்களே, இவைகள் எல்லாம் ஆவியை குறித்து சொல்லப்படுறது. அது மட்டுமல்ல, லூக்கா 13:11 பலவீனப்படுத்தும் ஆவின்னு சொல்லப்படுறது. ஏசாயா 61:3 ஒடுங்கின ஆவின்னு சொல்லப்படுறது. அது மட்டுமல்ல, ஏசாயா 29:10 கனநித்திரன் ஆவின்னு சொல்லப்படுறது. மார்க் 9:25 ஊமையும் செவிடுமான ஆவியெல்லாம் சொல்லப்படுது. பல விதமான ஆவிகளை வேதம் எனக்கு ஒவ்வொன்றையும் புட்டு 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 காட்டுது பாரு. படிப்ப கேள்வி என்னன்னா, நம்முடைய ஆவி எப்படிப்பட்டது? தட் இஸ் த க்வெஸ்சன். ஏன்னா நாம ஆவிக்குரியவள் ஆயிட்டது, நாம் மாமிசத்துக்குரியவர்கள் அல்ல. ஹலோ, யார்னா, வி ஆர் ஸ்பிரிச்சுவல் பீப்புள், வி ஆர் நாட் பிலாங்ஸ் டு திஸ். நாம் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாம் தேவாதி தேவனுக்கு சொந்தமானவன். நாம் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, ஆவிக்குரியவர். சரியான ஆமே சொல்லுங்க. ரைட். சோ இருந்தாலும் இந்த நாளிலே மிக முக்கியமாக 7 விதமான ஆவிகளை நான் உங்க முன்ன வைக்க விரும்புகிறேன். இவைகளை நீங்க இனம் கண்டுகொண்டு இப்படிப்பட்டவர்களுக்கு, இப்படிப்பட்ட ஆவிகளுக்கு விலக்கி உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு அன்பாக புத்தி சொல்லி தேவோட வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். 7 விதமான ஆவி சீக்கிரமாக நாம் கடந்து செல்வோம். நம்பர் 1, முதலாவது ஆவி என்னவென்றால் தாறுமாறின் ஆவி. தாறுமாறான ஆவி, ஏசாயா 19:14 வசத்தை பாரு. ஏசாயா 19, நான் சொல்றதெல்லாம் யூ கேன் ரீட் இன் த ஸ்கிரிப்சர். Sorry, it is not இது என்ன சொந்த ஆவியிலிருந்து வர காரியம் அல்ல, தேவ வார்த்தைக்கு நமக்கு தெளிவுபடுத்துகிற காரியம். இவைகளை நான் சொல்லுவதற்கு முக்கியமான காரணம், நம்முடைய ஆவி எப்படிப்பட்டது என்பதை நாம் நிதானித்து நம்மளை சரிப்படுத்திக் கொள்ளுவோமா இருந்தால் இயேசு வரும்போது நாம் அவருடைய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படும். அவர் பலவிதமான ஆவிகளை குறித்து வேதம் நமக்கு எச்சரிக்கிறது, வெளிப்படுத்துறது, நாம் மிக கவனமாக இருக்கணும். சோ முதலாவது நாம் பார்க்கிறோம் ஏசாயா 19:14 தாறுமாறுகளின் ஆவி. இன்னைக்கு ஒரு சிலருடைய வாழ்க்கை ஏன் கோணலாக இருக்கு? இன்னைக்கு ஒரு சிலருடைய வாழ்க்கை ஏன் தாறுமாறாக இருக்கு? ஒழுக்கக்கேடுகள், ஒழுங்கீனங்கள் அவருடைய வாழ்க்கையில மலிந்து போய் காணப்படுறதுக்கு காரணம் என்ன? அவங்களுடைய ஆவி தாறுமாறாக இருக்கு. ஒரு காரியத்திலும் ஒழுங்கில், எந்த காரியத்திலும் ஒரு நேசீர் இல்லை, கோணல், ஒழுங்கீனங்கள். காரணம் என்ன தெரியுமா? தாறுமாறான வார்த்தைகள், தாறுமாறான செயல்கள், தாறுமாறான கூட்டங்கள், தாறுமாறான கருத்துகள், தாறுமாறான கணிப்புகள், தாறுமாறான நிதானங்கள். சோ அண்ட் சோ பிகாஸ் அவருடைய ஆவி தாறுமாறாக உள்ள நாம் எப்படி இருக்கிறோமோ அதன் உருவம் தான் வெளி. நாம் உள்ளான மனுஷன் எப்படி இருக்கானோ அதைத்தான் நாம் பிஹேவ் பண்றோம். ரைட்? நம்முடைய ஆவியில தாறுமாறி இருக்கிறபடியால், தாறுமாறான ஆவி நமக்குள்ள குடிகொண்டிருக்கிறபடியால் நம்முடைய வாழ்க்கை ஒரு நேர் சீர் இல்லாம இருக்கும். நேரத்துக்கு எழுப்ப மாட்டோம், நல்லா தூங்கும். அதான் அப்ப சொன்னேன், கன நித்திரையின் ஆவி. ஒரு கேள்விப்பட்டீங்க, சில பேரை பார்த்தா அட என்னே தூக்கம், காலை என்ன மாலை என்ன, நன்றாய் தூங்குவார். நேரம் போனால் என்ன? பைபிள் சொல்லுது கன நித்திரையினால். அப்படிப்பட்டவர்கள் ஒரு காரியத்தை நேரத்துக்கு சீராக சரியாக செய்ய முடியாது. தங்கள் வாழ்க்கையில பல காரியங்களை அவர்கள் கோட்டை விட வேண்டிய இழந்து போக வேண்டியவர். பிகாஸ் த டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், டைம் இஸ் கோல்டன் சொல்லுவார். நேரம் பொன்னானது, பொன் கொடுத்தாலும் நேரம் வராது. தேவன் நமக்கு அருளுகிற அருமையான நாட்களையும் நேரங்களையும் நாம் வீணடிக்கிறது நல்லதல்ல. ஆகவேதான் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், யூஸ் பண்ணுங்க, டைமை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுது. டோன்ட் லூஸ் யுவர் டைம், இட் இஸ் சோ பிரெசியஸ் which has given by the Lord. தேவனாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிற நேரங்களையும் காலங்களையும் நாம் தாறுமாறாக்கி இருக்கிறோம். சிஸ்டர் பிரதர், ஆண்டவரால உனக்கு அருளப்பட்டிருக்கிற இந்த நல்ல வாழ்க்கையை தாறுமாறாக்க, தடம் புரண்டு போகாது. நேராக் வழிகளை, நேராக் செப்பனிடு, பாதங்களை சரிப்படுத்து. எங்கே தவறுகிறோம், எங்கே தடுமாறுகிறோம், எங்கே தடம் புரண்டு கொண்டிருக்கிறோம், just think about it, just stay, nillu nidani seedukipa aandavarodu aandavarku adutha kaariyangalo aladhu inda bhoomi kuliga vaalkai whatever anything, we have to have some discipline love with, that's why we have called discipline, disciple. We should be have the discipline, otherwise we cannot call disciple. We have to maintain something in our life. விளையாட்டு வீரர்களை பத்தி ஒலிம்பிக் ஆரம்பமாயிட்டு எனக்கு ஒரு பெரிய சோதனை. நேற்று பைபிள் திறந்து வச்சுட்டு மனம் சொல்லிச்சுது, விளையாட்டு தானே, இட் இஸ் நாட் எ சின். நெருங்க வார கேம் இல்ல தானே. கடைசியா பார்த்து ஓவனிட்டு வேணா இந்த சோதனை. தென்னிடத்துல நம்ம மைண்ட் விடலானே, விளையாட்டையும் பார்த்து பைபிளையும் படிச்சு யாரையும் அப்படின்னு சொல்லி ஒரு ஓவன். ஒரு விளையாட்டு வீரனை பாருங்க, அவன் எவ்வளவு டிசிப்ளினா இருக்கான் தெரியும். டைமுக்கு எழும்பான். நான் சொல்றது வேணும்னா நீங்க விளையாட்டு வீரர்கள கதைச்சு பாருங்க, கேட்டு பாருங்க. டைமுக்கு எழும்பான், டைமுக்கு சாப்பிடுவான், டைமுக்கு பெட்டுக்கு போவான். நான் என்ன சாப்பிடுறேன், எப்படி இருக்கு, டைம், ஒவ்வொரு நாளும் டைம் எடுத்து பிராக்டிஸ் பண்ணுவான். அவனோட ட்ரீம் எல்லாமே அதான், அவன் படுத்தாலும் அந்த கோல்டு, அந்த வட்டம். எப்போ விதைசாலை கேட்டுட்டா அதை பெற முடியுமா? பெற வேணும். அந்த நோக்கம் அவன் படுத்தாலும் எழும்பினாலும் உட்கார்ந்தாலும் அதே மெய்டன். ஹீ இஸ் மெய்டன் இஸ் லைஃப். தாறுமாறாக வாழ்கிறவன் எதுல ஜெயம் கொள்ள முடியும் சொல்லுங்க? தாறுமாறாக இந்த உலகத்துக்குரிய உலக பிரகாரமாக வாழ்றதாலும் சரி, ஆவிக்குரிய பிரகாரம் சரி, தாறுமாறாக வாழ்கிற ஒழுங்கில்லாமல் ஒழுங்கீனமாக வாழ்ற எவன் எதை செய்ய முடியும், எதை சரியாக எதை நிதானமாக செய்ய முடியும் சொல்லுங்க? அப்படி சில தாறுமாறாக வாழ்றபடிதான் குடும்பங்களில் ஒரு 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 ஒழுக்கம் இல்லை. சில தகப்பன்மார் ஒழுங்கீனமாக இருக்கும்படியால் பிள்ளைகளை அப்படி ஒழுங்குபடுத்த முடியல. சில தாய்மார் ஒழுங்கீனமாக தாறுமாறாக வாழ்றபடியால் பிள்ளைகளை சரிப்படுத்த முடியல். சில ஊழியர்களாக நாம் ஒழுங்கீனமாக இருக்கும்படியால் தேவனுடைய ராஜ்யத்தை சரியாக கட்ட முடியல். Think what I am saying. There is truth. You cannot deny that or refuse it. தாறுமாறின் ஆவி அதான் வாழ்க்கை தடம் வரணும். இயேசு இந்த உலகத்தில் மாமிசத்தில் வாழ்ந்த நாட்கள் எடுத்து 33 ஆண்டுகள் 15 மில்லியன் நிமிடங்கள் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு நாளிலும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு, டிசிப்ளின். தேவனோடு வாழ்ந்த வாழ்க்கையிலும் தன் பிதாவோடு இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் செய்த ஊழியம் எல்லாத்திலும் ஒரு ஒழுங்கு, ஒரு கிரமம் காணப்படுது. இங்க நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு சிஸ்டர் பிரதர்? உனக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கை, எனக்கு தெரியும் எந்த வாழ்க்கை. தேவன் எல்லாட்ட வாழ்க்கையும் அறிஞ்சிருக்கு. இது தாறுமாறான உலகம், எப்படியும் வாழ்ந்துட்டு போல இல்லையா? இப்படிப்பட்ட இந்த பொல்லாத உலகத்தில் நமக்குள்ளும் இந்த தாறுமாறின் ஆவி கிரிய செய்யாதபடி நம்மை நாம் நிதானித்துக் கொள்வது நல்லது, நல்லது. ரெண்டாவது நேரம் போ, நான் கவனிக்க வேண்டிய அடுத்த ரெண்டாவது என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 16:16 நம்பர் 2, அப்போஸ்தலர் 16:16 இங்கு இன்னொரு விதமான ஆவி குறித்து சொல்லப்படுது. இது நம்ம நாட்டில் அதிகமாக கிரிய செய்து, நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, ஆவிக்குரியவர்களாகிய உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, சிற்சில நாடுகளிலே சில சில ஆவிகள் அதிகமாக கிரிய செய்யும். நம்ம நாட்டில் கிரிய செய்யற ஆவிகள் வித்தியாசம், இந்த தேசங்களில் கிரிய செய்யற ஆவிகள் வித்தியாசம். இவைகளை குறித்து இன்னும் ஆழமாக கேட்க முடியாது, முடிஞ்சாப்ப வந்து டைரக்டா கேளுங்க சொல்றேன். இந்த அப்போஸ்தலர் 16:16 என்ன ஆவி அங்க சொல்லப்படும் தெரியுமா? குறி சொல்லுகிற ஆவி. ஹலோ, என்ன விதமான ஆவி? குறி சொல்லுகிற ஆவி. சிந்திங்க, அடுத்து திரும்பி நம்ம நாட்டில் இந்த ஆவி அதிகமாக கிரிய செய்யல. இன்றைக்கு நம்ம தேசம் குட்டி சுவராக போறதுக்கு இதுவும் ஒரு காரணம், குறி சொல்லுகிற ஆவி. குறி சொல்லுகிற ஆவி, இட் இஸ் அ ஸ்பிரிட். குறி சொல்லுகிறவர்கள் அசுத்த ஆவிகளினால ஏவப்பட்டு சொல்லுகிறார். சொல்ற கேளுங்க, இந்த குறி சொல்லுகிறவர்கள் சொல்லுகிற ஒரு சில காரியங்கள் சரியா இருக்கு. ஏன் தெரியுமா? நம்மை ஏமாத்துறதுக்காக, தன்னை நம்ப வைக்கிறதுக்காக பிசாசு பல வேடங்கள், பல கோணங்கள், பல நாடகங்கள் ஆடுவான். வேணுமானால் ஒளியின் தூதனை போல கூட வருவான்னு கூட வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஒரு தடவை ஒரு விசுவாசி அடிக்கடி கனவு கண்டு எனக்கு சொல்லுவான், எனக்கும் விருப்பம் அவங்கிட்ட போய் இடைக்கிட நான் கேட்பேன், என்ன கனவு, ஏதாவது ஆண்டர் கனவு தந்தாரா கண்டிங்களா, அப்படின்லாம் கேட்கறது இந்த வழக்கம். இப்ப எல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு முதல் பார்த்தால் அவங்க என்ன பத்தியெல்லாம் சொல்ல தொடங்கிட்டாங்க, உங்களை ஆண்டவர் அப்படி இருக்க சொல்றாரு, இப்படி இருக்க சொல்றாரு அப்படின்னு. எனக்கு சரியான துக்கமா போச்சு. நான் போய் ஆண்டவர்கிட்ட முழங்கால் போடுகிறேன், ஆண்டவரே என்ன பற்றிய காரியங்களை என்னட்ட சொல்லாத இன்னொரு ஆண்டை போய் சொல்லி அவங்க வந்து என்னட்ட சொல்றது, ஏன் ஆண்டவர் இப்படி இல்லாத சொல்றீங்க? நான் சொல்றது சொல்ல உண்மை, ஆனா புறகுதான் தெரியும் ஆண்டவர் அங்க அப்படிலாம் சொல்லல, அதெல்லாம் அவங்கெல்லாம் லிமிட் பண்ணிருக்கலாம், இமிட்டேட் பண்ணிருக்கலாம். எப்படி கண்டுபிடிச்சேன்டா, கொஞ்ச நாள் போக அவங்க ஒரு கனவு சொன்னாங்க, அதுல வச்சு நான் கண்டுட்டேன். என்ன தெரியும் சொன்னாங்க, இன்றைக்கு எனக்கு ஒரு வெள்ள உருவத்துல ஒரு வெள்ள உடுப்போட தீண்ட தாடியும் வச்சு ஒரு கையில ஒரு கோலும் வச்சு ஒருவர் வந்தார். இக்கனவு அப்படியா? சரி, வந்து என்ன செஞ்சார்? நான் ஒண்ணும் ஐ மீன் பின்னுக்கு இப்படி ஒரு சந்தேகப்பட்டோ அல்லது ஒரு ஒரு நகைப்பாய கேட்கல, உண்மையாக நான் அவங்க ஆர்வத்துல அப்படி கேட்டேன். அந்த நாட்கள் எனக்கு எல்லாம் டிசைன் பண்ணலாம் போயிட்டு. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க வந்து என் முடிய புடிச்சு கால எனக்கு எப்படி வந்தாங்க, வெள்ள உடுப்பு கையில் ஒரு தடி நீண்ட ஒரு தாடி. அப்பதான் நான் கண்ட ஆவிகள் அசுத்த ஆவிகள், மனுஷர்கள் அசுத்த ஆவிகளோடு பொல்லாத ஆவிகளோடு தொடர்பு வைத்து அல்லது பொல்லாத ஆவிகளோடு நெருக்கமாக ஐக்கியம் வைத்து அசுத்த ஆவிகள்னாலே பீடிக்கப்பட்டு அல்லது டொமினேட் பண்ணப்பட்டு அவர்கள் சொல்றது, குறி சொல்றது, குறி சொல். ஐ டெல் யூ பீப்பிள், குறி சொல்லுகிறது தேவ ஆவினாலே அல்ல, மனுஷ ஆவினாலும் அல்ல, அது பிசாசின் ஆவினாலே குறி சொல்லுகிறார். ஐ டெல் யூ அகைன் வித் அ போல்ட், குறி சொல்லுகிற ஆவி அது தேவ ஆவியும் அல்ல, மனுஷ ஆவியும் அல்ல, அது பிசாசின் ஆவியோடு தொடர்புடையவர்கள். மனுஷர்கள் சிலர் பிசாசோடு நெருக்கமான தொடர்பு வைத்து அசுத்த ஆவியோட தொடர்புகளை வைத்து சில காரியங்களை சொல்லுகிறார்கள், குறி சொல்லுகிறார். அந்த ஆவி அவர்களை டொமினேட் பண்ணும் போது அவர்கள் தங்களுடைய சுய சித்தத்தை இழந்து போறார். அவர்கள் என்ன பேசுறதென்றே அவர்களுக்கு தெரியாமல் போகும். அந்த அளவுக்கு பிசாசு அவர்களை டொமினேட் பண்ணும், ஆக்கிரமிக்கும், ஆட்கொள்ளும். அதுவும் ஒரு ஆவிதானே, பொல்லாத ஆவி. ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணம் சொல்றேன், சவுல் நல்லா தான் இருந்த, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டார். ஹி வாஸ் தி ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் இஸ்ரேல். நல்லா இருந்த ஒரு கட்டம் வந்துச்சு, கோலியாத்துன்னு ஒருத்தன் வந்தான். அவனை வெல்றதுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. இந்த வாலிபன் வேதம் சொல்றது அவனுக்கும் அவன் சௌந்தரிய ரூபம் உள்ள அழகான ஒரு வாலி, வெரி ஹேண்ட். அவன் சொன்ன நான் ஜெயிக்கிறேன், இது அவளுக்கு ஆச்சு. அட்டா அட்டாட்டா அவனை பார்த்தா ஆறரை மூலம் அவன்கிட்ட உயரம். இந்த பெரிய ஒரு மனுஷனுக்கு இந்த சின்ன தாவீது எங்கே? நான் நீ என்ன விடு, நான் ஆள முடிக்கிறேன், just I am going to finish, leave me. போனா சவுல்ற பட்டயத்தை எல்லாம், சவுல் பட்டிய தண்ட பட்டயத்தை வந்தா போட்டுங்கப்பா, தன்னை உடுப்பெல்லாம் எல்லாத்தையும் போட்டு பார்த்து வேதம் சொல்லுது அவன் அந்த அந்த சவுல்ற உடுப்பையும் பட்டயத்தையும் போட்டுட்டு என்ன செய்ய நடந்து பார்த்துரு, நடந்து பார்த்து சொன்னாரு, நோ நோ நோ, இது எல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, இது உங்க உடுப்பு நீங்க வச்சிருக்க கொடுத்துட்டு தன்னுடைய மீட்பனுக்குரிய உடுப்போடு அஞ்சு கல்லு கூழாங்கல்லு எடுத்துட்டு போ. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், சின்ன பிள்ளைகளுக்கு தெரியும். அடிச்சா அவர் அடி நெத்தில தொப்படும், சாஸ்தாங்கம் சாஸ்தாங்கமா அவளுக்கு. இதெல்லாம் சம் சோ வெட்டி இஸ்ரேல் அவன்கிட்ட பட்டயத்தை எடுத்து அவனுடைய தலையை வெட்டி தாவீது கொண்டு வர, அவருடைய தலை கோலியாத்துட தலை தாவீதுடைய கையில் இருந்தேன்னு சொல்லி வேதம் சொல்ற. இவ பட்டணம், இப்ப பட்டணத்துக்குள்ள வராங்க, இஸ்ரேலுக்குள்ள வராங்க, வெட்டி வாகையோடு வெட்டி முழக்கத்தோடு வராங்க. இப்படி வரும்போது அந்த அந்த இஷ்டத்தில் இருக்க பொம்பங்கள் எல்லாம் பொம்பளைங்கள் எல்லாம் கூடி அதெல்லாம் டான்ஸ் பண்ண தோகிறான். டான்ஸ் சிங் அண்ட் டான்ஸ் என்ன சொன்னாங்க, பாட்டு பாடி முறை முறையாக பாடினாங்களா, நேர்த்தியாக பாடியிருக்காங்க. என்ன பாடியிருக்காங்க, சவல் கொண்டது 1000 தாவிது கொண்டது 16. இந்த வார்த்தையை கேட்ட போது ஐயா அவுட். சிலருக்கு தங்களை விட இன்னொரு ஆளை புகழ்றது என்றது சகிக்கவே முடியாது. நான் உலகத்துக்குரியவர்களுக்கு சொல்லல, உலகத்திலிருந்து உள்ளே வந்தது. என்னை விட இன்னொருவரை பாராட்டுறதா, என்னை விட இன்னொருவரை புகழ்றதா, அதெல்லாம் சரிபடுவார். அந்த நாள் முதல் கொண்டு அவனை காய்மகாரமாக பார்த்தான். தேவனால விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை அலைக்கழித்தான். அதை குறித்து நான் புற சொல்றேன், என்ன கவனிங்க. அதுக்கு பிற்பாடு அவருடைய வாழ்க்கை சீர்குலைஞ்சு சின்ன பின்னமா குறி சொல்லுறா. தன் தேசத்துல குறி சொல்லுற ஆவி இருக்க கூடாதுன்னு சொல்லி வேட்டையாடினா அதே சவுல் கடைசி நேரத்தில் குறி சொல்ற ஆவிகிட்ட போய் தொப்பன் விழுந்த சொல்லு, யுத்தத்துல நான் ஜெயிக்கலாமா இல்லையா கேட்டு சொல்லு. என கரிமானவர்களே, குறி சொல்லுகிற ஆவி அது பிசாசின் ஆவி. இன்றைக்கு நம்ம நாட்டில் பல குறி கேட்கிறார். என்ன சொல்லட்டுமா, பிளீஸ் லிசன் டு மீ. சாத்திரம், சோதிடம், இந்த என்ன நாள் பார்க்கிறது, நட்சத்திரம் பார்க்கிறது, இது எல்லாம் வேதத்துக்கு ஒத்ததே அல்ல. ஐ டெல் யூ அகெய்ன் பிளீஸ், நாள் பார்க்கிறது தேவ ஜனங்கள் அற்றவர்கள், தேவன் அற்றவர்கள் நாள் பார்க்கிறார். ஏன்னா இஸ்ரவேல், இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் சொன்னாரு, உங்களை சுத்தில இருக்கலாம் அப்படி செய்ய, நீங்க அப்படி செய்யாது. 7 தேவன் உண்டாக்குனார், 7 நல்ல நாள். இன்னைக்கு நம்மவர்கள் தான் சனி சனி என்றாங்க, செவ்வாய் வருவா என்றாங்க, வியாழன் சரியில் என்றாங்க, வேற ஒவ்வொரு நாளுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி 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 சொல்லி. இப்ப இந்த ஐரோப்பாவிலும் அது வந்திருக்குதுங்க. அதான் இந்த என்ன எனக்கு தெரியல, அந்த படம் எல்லாம் போட்டு என்ன அந்த மீன் மாறி எல்லாம் போடுவாங்க, புறம் மாறி சந்திரம் மாறி சூரியன் எல்லாம் போட்டு எல்லாம் பாக்குறாங்க. இப்ப இங்கேயும் வந்துரு பாரு பாரு. இதெல்லாம் தேவன் உண்டாக்குற காரியம் இல்ல, இது பிசாசின் காரியம். சாத்திரம் கேட்கிறது, குறி சொல்லுகிறது, பில்லி சூனியங்கள், இவங்கெல்லாம் பிசாசின் கிரியைகள். ஆகவே குறி சொல்லுகிற ஆவியை குறித்து எச்சரிக்கையாக, அது பிசாசினால் ஏவப்பட்டு அப்படி செய்யறார். போட்டு நேரம் போது அடுத்த ஆவி என்னவென்றால் வஞ்சிக்கிற ஆவி, டிசீவிங் ஸ்பிரிட். இதை குறித்து மிக கவனமா இருக்கும். 1 தீமோத்தேயு 4:1 வஞ்சிக்கிற ஆவிகள் அல்லது டிசீவிங் ஸ்பிரிட். இந்த வஞ்சிக்கிற ஆவி ஒரு பொல்லாத ஆவி. இந்த ஆவி கடைசி நாளில் அதிகமாக கிரியை செய்யும்னு சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறார். என்ன நல்லா கவனிங்க, மத்தேயு 24:24 வீட்டை போய் வாசிச்சு பாருங்க. மத்தேயு 24:4 அங்கே உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன சம்பந்தம், அடையாளம் என்ன என்று அப்போஸ்தலர் கேட்கும்போது இயேசு சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா, வஞ்சிக்கப்படாதிருங்க. ரைட், நான் சொல்றதெல்லாம் வீட்டை பாருங்க. நேரம் போது உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, அப்படின்னு அர்த்தம் என்ன, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வராமல் இந்த உலகத்துக்கு முடிவு இல்லைங்க. இல்ல இல்ல இல்ல, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, அவர் சொன்ன முதல் அடையாளம் முதல் வார்த்தை என்ன தெரியுமா, வஞ்சிக்கப்படாதிருங்க, வஞ்சிக்கப்படாதிருங்க. ஏன்னா அநேகர் வந்து பிற்காலங்களில் அநேகரை வஞ்சிப்பார்கள் சொன்னார். இதை குறித்து வேதத்தில் நாம் இன்னொரு கட்டத்தில் பார்க்கிறோம். சாத்தான் ஏவாளை வஞ்சித்தது போல உங்களையும் வஞ்சித்திருமோ என்று நான் பயப்படுறேன் பவுல் எழுதுறேன். மனுஷரை வஞ்சிக்கிறதுல பிசாசு பேர் போனோம். ஏவாளை வஞ்சித்து தேவனை விட்டு பிரித்தான்னு சொல்லி நான் பார்க்கிறேன்.
இன்னைக்கு எத்தனையோ தேவ பிள்ளைகளை வஞ்சித்து தேவனை விட்டு பிரிக்கிற பல விதங்களிலே பிசாசு வஞ்சிக்கிற ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிற கடைசி காலம், கடைசி நாட்களிலே வஞ்சிக்கிற ஆவி அதிகமாக கிரியை செய்யும். இடத்துல ஒரு 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 இப்ப என் கையில என்ன நாளைக்கு நான் எங்கேயாவது ஒரு பைபிள் ஸ்டடியிலோ அல்லது எடுத்துக்காட்டு, ஒரு வஞ்சிக்கப்பட்ட ஒரு மனிதன், ஒரு தேவனுடைய மனுஷன் எப்படி இருப்பான்னு சொல்லி 10 காரியங்கள். ஒரு வஞ்சிக்கப்பட்டவன், பிசாசின் ஆவியினால வஞ்சிக்கப்பட்ட ஒருத்தன் எப்படி இருப்பான் சொல்லி, இந்த வஞ்சிக்கப்பட்டவர்கள் எந்த ஆலோசனைக்கும் செவி கொடுக்க மாட்டார். வஞ்சிக்கப்பட்ட ஒருத்தன், பிசாசினால வஞ்சிக்கப்பட்ட ஒருத்தன், ஒரு அடையாளம் என்னவென்றால் எந்த ஆலோசனைக்கும் செவி கொடுக்க மாட்டார். நம்பர் 2, பிசாசின் ஆவியினால வஞ்சிக்கப்பட்டவர்கள் நான் சரி என்று இருப்பான். ஐ ஆம் கரெக்ட், நான் செய்வதெல்லாம் சரி, நான் சொல்வதெல்லாம் சரி, ஐ ஆம் கரெக்ட் என்றார். இன்னொருவர் அவர்களை திருத்துவதற்கு இடம் கொடுக்க மாட்டார், இன்னொருவர் அவர்களை சரிப்படுத்துவதற்கு இடம் கொடுக்க மாட்டார். அது ஒரு வஞ்சக ஆவி, பிழைக்குள்ளே தவறுக்குள்ளே அகப்பட்டு விடுவார். திரும்ப அவர்களை அதில் இருந்து கொண்டு வரது ரொம்ப கடினமான ஒரு காரியம். இது வஞ்சிக்கிற ஆவி, கெடுக்கிறது, தேவனை விட்டு பிரிக்கிறது, இது பொல்லாத ஆவி. இது கடைசி நாளில் அதிகமாக கிரிய செய்யும் ஆண்டவர் நம்மளை எச்சரித்திருக்கிறார். போகட்டும், நேரம் போகும். அடுத்த ஆவியில தெரியுமா, 2 தீமோத்தேயு 1:7, சீக்கிரமா போ, நேரம் போகுது. 2 தீமோத்தேயு 1:7, இது என்ன ஆவி தெரியுமா, பயமுள்ள ஆவி, பயமுள்ள ஆவி. இன்னைக்கு சிலருக்குள்ள எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு பயம், இன்னும் சிலருக்கு இனம் புரியாத ஒரு பயம், இன்னும் சிலருக்கு எதை பார்த்தாலும் உடனே பயப்படுவார். நான் சொல்லுவேன், அப்படிப்பட்டவர்களுக்குள்ளே பயத்தின் ஆவி கிரியை செய்யும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு ஒரு வாலிபன் அடிக்கடி எடுப்பான், கால் பண்ணுவான், என்ன சொல்லுவான் தெரியுமா, அண்ணன் எனக்கு பயமா இருக்குது, பயமா இருக்கு. நாட்கள் போக நான் அவனுக்கு கேட்டேன், ஏன் நீ பயப்படுற, நீ ஏதாவது குற்ற செயல் செஞ்சியா, அரசாங்கத்துக்கு விரோதமான முறைகளான காரியங்கள் ஏதாவது செய்ய இல்ல, அப்ப பின்ன ஏன் நீ பயப்படுற அப்படின்னு, எனக்கு தெரியல, எனக்கு எப்ப பார்த்தா ஒரே பயமா இருக்கு, எனக்கும் தெரியல. இதற்கு பேர் என்ன தெரியுமா, பயத்தினால். சிலருக்கு என்ன சின்ன பூஜை கண்டாலும் உடனே பயப்படுற, ஏதாவது இருட்ட கண்டாலே சிலருக்கு பயம், எந்த கெடுத்தாலும் பயம், பயம் 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 பயம். நான் சொல்வேன், அப்படி இருக்கிறவங்களை பயத்தினால் இதை நாம் ஜெபித்து இதுல இருந்து நாம் விடுதலை பெறோம். ஏனென்றால் என்ன சொல்றது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்க. அவை பயமுள்ள ஆவி நமக்கு இருக்கக்கூடாது, தெளிந்த புத்தி, பலமுள்ள ஆவி, அன்புள்ள ஆவி, இது தேவன் நமக்கு தர்ற ஆவி. அவை அடிக்கடி எல்லாத்துக்கும் எதுக்கெடுத்தாலும் பயப்படுறோம், பயப்படுறார்கள், பயப்படுறார்கள், பயப்படுறார் சொன்னா கண்டுபிடிச்சு கொள்ளுங்க, அது பயத்தின் ஆவி. அதுல இருந்து உனக்கு தேவை உடனடியாக ஒரு விடுதலை. இயேசு சொன்னாரு, மெய்யாகவே குமாரன் விடுதலையாக்குற நீங்கள் விடுதலையாகும். இதுல இருந்து விடுதலை பெற டாக்டர்ஸ் நமக்கு ஒண்ணு செய்ய முடியாது. ஹலோ, இப்படிப்பட்ட ஆவிகளில் இருந்து நாம் வெற்றி பெற அல்லது விடுதலை ஆகிறதுக்கு வைத்தியங்களால முடியாது. அறுவை சிகிச்சை செய்தும் பயத்தின் ஆவியை நம்மிடத்திலிருந்து எடுக்கல. இதற்கு ஒரே ஒரு வழி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சந்தேகமே இல்லை. அடுத்த ஆவி என்னவென்றா, பொய்யின் ஆவி. 1 ராஜாக்கள் 22:22, சுகம் மனதில் வச்சுக்க பாடமாக. 1 ராஜாக்கள் 22:22. இது என்ன ஆவி தெரியுமா, பொய்யின் ஆவி. சிலர் எதுக்கெடுத்தாலும் பொய் சொல்லுவார், சின்ன காரியத்துக்கும் பொய் சொல்லுவார். ஓகே, நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முதல், ஆண்டவிடத்தில் வருவதற்கு முதல் ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாம், ஆனா இப்ப எப்படி இருக்கு, ஒரு நன்மையான காரியத்தை பெற்றுக் கொள்வதற்கு பொய் சொல்லி பெற்றுக் கொள்ளலாமா, நன்மை செய்ய பொய்ய பாவிக்கலாமா, பொய்யில தேவனுடைய கரம் இருக்குமா,
பொய்யை தேவன் அங்கீகரிப்பாரா? ஒருவேளை நீ விரும்புகிற காரியத்தை அல்லது உனக்கு தேவையான காரியத்தை பொய் சொல்லி பெற்றுக் கொள்ளலாம், அது உனக்கு கிடைக்கலாம், ஆனா அது தேவனாலே உண்டானது அல்ல. அது தேவனால், ஏனென்றால் ஒருபோதும் தேவன் பொய்யுக்கு காரணர் அல்ல, பொய்யை தேவன் அங்கீகரிக்கிறவரும் அல்ல, பொய்யான காரியங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறவரும் அல்ல. இது பொய்யின் ஆவி, பிசாசினாவி. அவன் பொய்யனுக்கு பொய்யனும் பொய்யனுக்கு பொய்யுக்கு பிதாவுமாக இருக்க சொன்னார் இல்லையா? பொய் சொல்றது மாத்திரமல்ல பொய்யுக்கு பிதாவுமாக இருக்க. ஆகவே பொய் சொல்லுகிறவர்கள் அடிக்கடி எல்லாத்துக்கும் பொய். இதனால என்ன நடக்கு தெரியுமா? கணவனான மனைவியை நம்ப முடியல, மனைவியால கணவனை நம்பவும் முடியல. ஏன்னா அன்னார் இன்னாருக்கு அடிக்கடி எதுக்கு எடுத்தாலும் பொய் சொல்ற முடியாது. அவர் உள்ள இவரை நம்புதில்லை, இவங்க உள்ள அவங்கள நம்புதல். ஆவே கிளாஷ். இதை யாரு தீக்கிற? பொய்யினால். சாதாரணமாக சொல்லுவார். சில விசுவாசிகளும் அப்படி பொய் சொல்றதை கேட்கும் போது மன நோகு வெகு. சொல்லிப்போடு போய் ஆண்டவரே மன்னி, பொய் எல்லாத்தையும் சொல்லிட்டு போய் ஆண்டவரிடத்தில் இயேசுவே நான் சொன்ன பொய்ய மன்னி. இயேசப்பா தோத்திரம். எவ்வளவு காலத்து அவ்வளோ, எப்ப நாம மாறப்போறோம், எப்ப திறந்துடும் என கருமான கூட. பொய்யின் ஆவி உங்களுடைய நாவில கிரியை செய்யாதபடி கவனமா இருக்கு. பொய்யின் ஆவி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சூறையாடாதபடி கவனமா இயேசு சொன்னாரு, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் சொல்லுங்க, அதுக்கு மிஞ்சினது தீமையாக இருக்கு. இட் இஸ் ட்ரூத். சில பேர் ஆவிக்குரிய போய் சொல்லுவார், என்னதை தெரியுமா? இல்லை, இந்த சேர்ச்சில் எவ்வளவு பேர் வந்தது? 50 பேர் வந்தா 75 பேர் வந்தேன்னு சொல்லுவாங்க. 5 பேர் ரசிக்கப்பட்டா எத்தனை பேர் என்று சொல்றது? 10 பேர். மிகைப்படுத்துதல் தேவனை மகிமைப்படுத்த, மிகைப்படுத்துவது அது தேவனை மகிமைப்படுத்தாது, அது பொய். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதே இல்லதென்று சொல்லுங்கள், அதுக்கு மிஞ்சினது தீமையாக. பொய்யின் ஆவி ஷுட் பி கேப். அழகாக பாடலாம், அழக ஆழமாக ஜெபிக்கலாம், அருமையாக மற்றவர்களுக்கு புத்தி சொல்லலாம், ஆனா பொய்யின் ஆவி நமக்குள்ள கிரியை செய்யுமா இருந்தால் அது தேவனுக்கு அருவறுப்பு. பொய் உதடுகள் ஆண்டவருக்கு அருவறுப்பு. ஆண்டவரை துதிக்கிற அதே வாயினால அதே நாவினால பொய். நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாது. நீண்ட ஜெபம் செய்யலாம், நீண்ட நேரம் நான் ஆண்டவரை ஆராதிக்கலாம், ஆனா என் ஜெபம் கேட்கப்படாது. ஏனென்றால் பொய்யின் ஆவி நமக்குள்ளே கிரியை செய்கிறது. பொய் சில நேரத்தில் சில உண்மைகளை நாம் ஒத்துக்கொள்றோம், அட்ஜஸ்ட் பண்றோம். மெய்யான சில காரியங்களை மறைப்பதற்கு பொய்யான காரியங்களை பயன்படுத்தக்கூடாது. இட் இஸ் ஸ்ட்ராங் பிஃபோர் த லார்ட். இன்னும் சில வேளை நாம ஞானமாக புத்தி சொல்லப்போம், ஞானமாக பொய் சொல்லப்போம். இதை சேர்த்து தான் சொல்றேன். எப்படி நம்புறது? அடிக்கடி பொய் சொல்ற ஒரு நபரை எப்படி நம்புறது? உலகத்தவங்க கூட நம்ப மாட்டாங்க. தேவன் நம்முடைய வாயின் வார்த்தைகளை கவனிக்கிறவராக இருக்கிறார். பொய்யின் ஆவி. அடுத்த இன்னும் ஒரு பொல்லாத ஆவி, அதையும் பார்ப்போம். திருப்புங்க ஓசியா நாலு பனிரெண்டு. ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு. ஏன்னா சில பேருக்கு ஓசியா கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு, ஈஸியாக சொல்லித்தார் ஓசியா கண்டுபிடிக்கிறது. ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் பக்கம் பழைய ஏற்பாடு, ரைட். நாலு பனிரெண்டு என்ன சொல்லப்பட்டிருக்கு? என் ஜனங்கள் கட்டை இடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள், அவருடைய கோல் அவளுக்கு செய்தியை அறிவிக்கும் என்கிறார்கள். வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி தெரிய பண்ணிட்டு அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்படியாமல் சோர மார்க்கமாய் போனார். இது என்ன ஆவி? வேசித்தன ஆவி. Do you know that? It is a spirit. Listen. பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்ற ஒரு சத்தியம், வேசித்தனம் ஒரு ஆவி. It is a spirit. இந்த தேசத்தில் இது அதிகமாக கிரியை செய்யும். இந்த ஐரோப்பாவில் மிக அதிகமாக கிரியை செய்யற ஒரு பொல்லாத ஆவி, வேசித்தன ஆவி. அது தன்னையும் கெடுத்து மற்றவர்களையும் கெடுக்கும். இந்த ஆவிக்கு ஒவ்வொருவரும் ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஏனென்றால் வேதம் சொல்றது எல்லா பாவமும் சரீரத்துக்கு புறம்பா இருக்கும், ஆனா வேசித்தனமோ அது பொல்லாததும் பயங்கரமா. பிளீஸ் ஸ்டேட் வித் மீ, என்னோட கூட எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. ஒன்னு கொரிந்தியர் ஆறாம் அதிகாரம், சீக்கிரமா. ஒன்னு கொரிந்தியர் ஆறாம் அதிகாரம் நான் முடிக்க போறேன், சீக்கிரமா. ஒன்னு கொரிந்தியர் ஆறாம் அதிகாரம் எடுத்துறீங்களா? பாருங்க, ஒன்னு கொரிந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனத்துல பாருங்க. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாது. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடைய ஒரே சரீரமா இருக்க என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவனோடு ஒரே ஆவியா இருக்கிறான். வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பா இருக்கும். வேசித்தனம் செய்யறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்யறவனாக இருப்பான். என்ன கருமானவர்களே, நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியினால் தங்குற ஆலயம் என்று எழுத, இட்ஸ் எ டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். எல்லா பாவமும் சரீரத்துக்கு புறம்பா இருக்குமானா, இந்த இந்த பொல்லாத பாவமோ அது நம்மை கெடுக்கும், தேவனை விட்டு பிரிக்கும். இது ஒரு ஆவி. இதனால பீடிக்கப்பட்டவர்கள், இந்த ஆவியினால டொமினேட் பண்ணப்பட்டவர்கள், இந்த சிந்தனை இந்த எண்ணங்களினால சிக்கி தவிக்கிறவர்களாக அவருடைய வாழ்க்கையில் அவ்வப்போது அந்த கிரியைகள் காரியங்கள் வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும், அவதானிக்க முடியும். நீயோ தேவனுடைய மனுஷனே, மனுஷியே, இவைகளை விட்டு ஓடி உன்னுடைய ஆவியை தேவனுக்கு முன்பாக சுத்தமாக காத்துக்கொள்ளு. கர்த்தருடைய வார்த்தை முடியே நான் உங்களுக்கு புத்தி சொல்றேன். இது ஒரு பொல்லாதா. இன்னைக்கு இந்த தேசத்துல இது பயங்கரமாக கிரியை. இதனால குழப்பங்கள், குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகள், உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள், அசுத்தங்கள், அலங்கோலங்கள், பார்க்க முடியாத கேட்க முடியாத அலங்கோலங்கள் இன்றைக்கு இந்த தேசங்களிலே தாண்டவம் ஆடினாலும், தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த ஆவியை குறித்து ரொம்ப மிக கவனமாக இருக்கும். கொஞ்சம் நீங்க இடம் கொடுத்தீங்க, உள்ள புகுந்து உங்களை டொமினேட் பண்ணும். அதுக்கு பிற்பாடு உங்களுடைய சிந்தனைகள் மாறும். இந்த பொல்லாத ஆவினால பீடிக்கப்பட்ட சிந்தனைகள் மாறும், அவருடைய பார்வைகள் மாறும், அவருடைய பேச்சுகள் மாறும், அவருடைய போக்குகள் மாறும், அவருடைய செயல்கள் மாறும். ஏனென்றால் இந்த ஆவி அவர்களை டொமினேட் பண்ணிருக்கிறது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்றேன், இப்படிப்பட்ட காரியம் உள்ளவர்கள் ரொம்ப கவனமாக இருங்க. நான் சொல்லுவேன், இப்படிப்பட்டவர்களுக்கு தேவை ஒரு விடுதலை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பொல்லாத ஆவியிலிருந்து விடுதலை தர அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய சபை பரிசுத்தமான சரியான ஆமை சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக, நான் வாழுகிறது அசுத்த உலகம், எங்கு பார்த்தாலும் பாவம் தலைபிடித்தாடு, கேவலமான காரியங்கள் எங்க பார்த்தாலும், சுதந்திரம் என்கின்ற ஃப்ரீடம் என்கின்ற வார்த்தையிலே எப்படியும் வாழுகிற பொல்லாத சமுதாயத்தின் மத்தியிலே தேவ பிள்ளைகளாகிய நீயும் நானும் சபை வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பொல்லாத உலகத்தில், பொல்லாத சமுதாயத்திலே நீயும் நானும் தேவனுக்கு முன்பாக சரியாக நிதானமாக வாழ வேண்டும் என்று தேவ ஆவியானவர் நமக்கு புத்தி சொல்றார்னு சொல்லி நான் உறுதியாக நம்புறேன், விசுவாசி. ஆகவே இந்த பொல்லாத வேசித்தன ஆவிக்கு தயவு செய்து நீங்க எல்லாரும் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்தில் மிக அன்போடும் அதீனத்தில் கண்டிப்போடும் நான் புத்தி சொல்றேன்.
இது பயங்கரமான ஒரு ஆவி. இது ஒரு பயங்கரமான ஆவி. இது நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கும். குடும்ப உறவுகள் அக்கியங்களை உடைக்கும். பெரு ஆகவே நான் அன்பாகவும் தாழ்மையாகவும் இந்த இடத்துல சொல்லிக் கொடுறது என்னவென்றால், ஆண் பெண் நாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நாம் எல்லாம் தேவோட பிள்ளைகள் தான். ஆனாலும் இந்த தொட்டு பழகிற கதைக்கிற காரியங்களை குறித்து கொஞ்சம் கவனமா இருக்கும். டோன்ட் சே தட் ஐ ஆம் எ சூப்பர் நேச்சுரல் பர்சன், சூப்பர் ஹோலி என்று நினைக்க கூடாது. நாம் எல்லாரும் மிக பரிசுத்தவான்கள், எனக்குள்ள அப்படி ஒண்ணு இல்லை, அப்படி இல்லை, அது இட் இஸ் மேபி இட் இஸ் ட்ரூ. ஆனா மற்றவர்களுடைய பார்வைக்கும் நாம் சுத்தமாக இருக்கணும் இல்லையா? தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக நாம் வாழணும். ஓகே, ஒருவேளை நாம் அப்படியான எண்ணங்கள் இல்லாவிட்டாலும் நாம் ஏன் மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை நாம் காத்துக்கொள்ளக்கூடாது? மற்றவர்களுடைய பக்தி விருத்திக்காகவாவது நாம் நம்ம ஏன் நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடாது? ஒருவேளை இந்த நாட்டு கலாச்சாரத்தும் எனக்கு தெரியாதுங்க, ஆனா நான் தேவ கலாச்சாரத்தை பேசுறேன். தேவோட வார்த்தை, தேவ வசனத்துக்கு நாம் கட்டுப்படணும், கீழ்படி. எந்த இடத்துல உனக்கு சோதனையோ அதை குறித்து கொஞ்சம் கவனமா. இது சொல்லட்டுமா? அப்படிப்பட்ட சோதனை இடத்தை விட்டு விலகி, இது சொல்லட்டுமா, விலகி ஓடு. அப்படிதான் வேதம் நமக்கு எச்சரிக்கை. சோதனை விழுந்துட்டேன்னு சொல்லி புலம்புறதுல அர்த்தம் இல்லை. அதுக்கு முன்பே நான் உங்களுக்கு சொல்றேன், இது ஒரு பொல்லாதார். ஷுட் பி கேர். ஒருவருடைய கதைகள், செயல்கள், காரியங்கள் வித்தியாசம் கவனமா. இது ஏன் உன் இழக்கணும்? ஆண்டவர் இயேசு உனக்கு தந்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவனமட்டி இருப்போமா இருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று வேதத்தில் வாசிக்கணும் இல்லையா? இது ஒரு பொல்லாத ஆவி, கவனமா இருக்கு. கடைசியாக ஒரே ஒன்று மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். ஒன்னு பேதுரு மூணாம் அதிகாரம் நாலாம் வசனம் என்ன எடுத்துக்கொள்ளுங்க, முடிக்க போறோம். ஒன்று பேதுரு மூணாம் அதிகாரம் நாலாம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சாந்தமும் அமைதலுமான ஆவி. மிக அருமையான ஒரு ஆவி இல்லையா? சாந்தமும் அமைதலுமான ஒரு ஆவி. அந்தபடி முதலாம் வசனம், அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்க. சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்க. அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசத்தை கீழ்ப்படியாதவர்கள் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையினால் அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகள் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிர பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்கிறது. அதுவே தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றது. பாத்தீங்களா? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி தேவ பார்வையிலே விலையேற பெற்றதுன்னு சொல்லி நாம் பார்க்கலாம். எனக்கு அறிமானவர்களே, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி, இதுதான் இயேசு இடத்துல இருந்த ஆவி. இயேசு என்ன தெரியுமா? நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிற இடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்க. இயேசு தன்னுடைய கரெக்டர் குறித்து சொல்லும் போது என்ன சொல்ல தெரியுமா? நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், கமல்லேன் இடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்க. மோசே பூமியில் இருக்கிற எல்லாரும் பார்க்க அவன் சாந்தம் உள்ளவனா இருந்தான். அப்படிப்பட்ட ஒருவனைத்தான் தன் ஜனத்தை நடத்துற ஒரு தலைவனாக ஆண்டவர் ஏற்படுத்தினான். இது அழியாத அலங்காரம் என்று வேதம் சொல்றது. இது தேவ பார்வையில வெளியேறப்பட்டது என்று சொல்லி சொல்லப்படும். சாந்தமும் அமைதல். ஒருவேளை வீட்டுல கணவனோ அல்லது மனைவியோ கெட்டிக்கிற சிங்கம் போல இருந்தா கொஞ்சம் அமைதியா இருங்க. அது இது அமைதல். இது நமக்கு தேவன் தான் இதை தரணும். இதை ஆண்டவர்கிட்ட நாம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணும் வரைக்கும் நாம் கொஞ்சம் அமைதலாக இருப்போமா இருந்தால் கர்த்தர் நமக்கு ஜெயத்தையும் பலத்தையும் தருவாரு. அவர் முருகும் போது நாமளும் முருகமுமா இருந்தால் யுத்தம் தான் வெடிக்கும் பாரு. என்ன கரிமாரவர்களே, சாந்தமும் அமைதனும் உள்ள ஆவி, இது இருதயத்தில் மறைந்திருக்கிற விலையேற பெற்றது
தேவ பார்வையிலே வெளியேறப்பட்டது. இது அலங்காரமானது மட்டுமல்ல, இது அவசியமானது. சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. என கருமானவர்களே, இப்ப நமக்குள்ள இருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவி, அது உங்களுக்கு தான் தெரியும். தேவன் அறிவார். எது எப்படி இருந்தாலும் இந்த கடைசி நாட்களிலே இந்த ஆவிகளை நாம் இனம் கண்டுகொண்டு நம்முடைய ஆவியை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருப்போமா இருந்தால், அவர் வரும்போது அவருடைய வருகையில நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம், இல்லது போனால் பரிதாபமாயிருக்கும். Shall we all stand up, please? நம்ம எல்லாம் ஒரு மனிதன் இருப்போமா?